அடைந்தால் அவன் நிம்மதியானவனாக இருப்பான் என்பதற்கு உதாரணம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்விலே செய்யப்பட்ட அநீதிகள் நமக்கு முன்மாதிரி அல்லவா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுவின் ரசூலின் திருவாழ்விலே நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் எந்த விஷயத்தில்? எல்லா விஷயத்திலும் அல்லவா? வாழ்க்கையிலே அவர்களுக்கு செய்யப்பட்ட பரிகாசம், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சி, நாட்டை விட்டே விரட்டி அடிப்பதற்கான காரியம், அவருடைய குழந்தையும் கூட பழிவாங்கக்கூடிய திட்டமிட்ட செயல்பாடு, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் என்னென்ன அநீதிகள் இழைக்கப்படுமோ அந்த மொத்த அநீதியையும் சேர்த்து இழைக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் அவர்களும் நிம்மதியாக இருந்தார்கள். அல்லாஹுவின் வாக்கை மாத்திரம் தங்களுடைய வாழ்வாக அவர்கள் கொண்டு வாழ்ந்ததினாலே பெருமக்களே நிம்மதியான ஒரு வாழ்வு. காலங்களில் சிறந்த காலம் என் காலம்தான் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே பொற்காலம் அது, நிம்மதியான காலம். அவ்வளவு சோதனைகள் இருந்தும் அவர்களுக்கு நிம்மதி இருந்தது என்று சொன்னால் மன்னிக்கும் மனப்பான்மை, மன்னிக்கும் மனப்பான்மை. பெருமக்களே, உலகத்திலே நமக்கு ஒருவர் அநீதி செய்கிறார், மனிதன் எல்லா அநீதிக்கும் பழி வாங்கி விட முடியுமா? அந்த ஆக்கல் மனிதனுக்கு இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உண்மையிலே அநீதி இழைத்திருக்கிறார், கொடுமை இழைத்திருக்கிறார், அல்லாஹுக்காக மன்னித்து விடுங்கள். முதலாவது சன்மானம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இரண்டாவது சன்மானம் என்ன தெரியுமா? ஒவ்வொன்றையும் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அதர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவருடைய பரிசுத்த மகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா நாயின் மீது இந்த உலகம் அவதூறை சொன்னது, தாங்க முடியவில்லை சித்தீக்குல் அக்பரினாலே. திருநபியினுடைய அருமை துணைவியார் நம்முடைய தாய், பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான் அவருடைய பரிசுத்தத்தை பற்றி. அந்த இட்டுக்கட்டிலே ஈடுபட்டவர்களிலே யார் யார் தெரியுமா? மிஸ்தகம் ஒருவர். யார் அந்த மிஸ்தக? அதர் சித்தீக்குல் அக்பருடைய சொந்தக்காரர், சித்தீக்குல் அக்பருடைய உறவினர். உறவினர் என்பது மாத்திரமல்ல, அவருடைய பொருளாதாரத்தின், அவருடைய வாழ்வின் நிலையை இவர்களின் உதவியை கொண்டுதான். மாதந்தோறும் சித்தீக்குல் அக்பர் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இவருடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில இருந்த அந்த மிஸ்தர் இட்டுக்கட்டில் தான் ஈடுபட்டு விட்டார். சித்தீக்குல் அக்பரால் தாங்க முடியவில்லை. பரிசுத்த தன்னுடைய மகளின் மீது செய்யப்பட்ட இந்த அநீதி, அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களின் பட்டியலிலே மிஸ்தர் இருக்கிறார். அதற்கு சித்தீக்குல் அக்பரால் வேதனை தாங்க இயலவில்லை. செய்யப்பட்ட அந்த அநீதிக்காக அவர்கள் செய்த பரிகாரம் என்ன தெரியுமா? முதலாவது எந்த பழி வாங்குதலையும் செய்யவில்லை, கொடுத்துக் கொண்டிருந்த உதவியை நிறுத்திவிட்டார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான் பெருமக்களே, அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான். என்ன சித்தீக்குல் அக்பர் அவர்களே, அல்லாஹுவின் மக்ஃபிரத்து உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டுட்டான். அப்படியானால் பெருமக்களே, பழி வாங்கும் தன்மையை விட்டு ஒருவரிடத்திலே மன்னிக்கும் மனப்பான்மை வந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் குர்ஆன் சொல்கிறது, முதலாவது அவருக்கு நிம்மதி அல்லாஹ் தருகிறான். யார் விஷயத்தில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்டிவிட்டால் அல்லாஹ் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இத்தகி தாவத்தல் மதுலும், ஒரு அநீதி இழைக்கப்பட்டவர் அவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். லைஸ பைனஹு வ பைன அல்லாஹி ஹிஜாப், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே அந்த துஆவில் எந்த திரையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. பழிவாங்கும் பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் விலகிவிடுகிறார். சித்தீக்குல் அக்பரை பார்த்து ஒருவர் திட்டுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறார்கள். திட்டும் பொழுது சித்தீக்குல் அக்பர் அமைதியாக இருந்தார்கள். கொஞ்ச நேரம் திட்டுதல் கூடிவிட்டது, வார்த்தையினுடைய அளவு கூடிக்கொண்டே போகிறது, இவர்களை அது உசுப்பேற்றிக் கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் சித்தீக்குல் அக்பர் பதில் சொல்லிவிட்டார், நிறுத்துன்னு ஒரு வார்த்தை பதில் சொன்னாங்க. அந்த இடத்தில் அமர்ந்திருந்த சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்தி போயிட்டாங்க. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்களே, சித்தீக்குல் அக்பர் பின்னால போனாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சித்தீக்கே, நீங்கள் அமைதியாக இருந்தவரை உங்களின் சார்பாக உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஒரு மலக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார், அவரின் மீது பத்துவா செய்து கொண்டே இருந்தார். எப்பொழுது நீங்கள் வாய் திறந்தீர்களோ அந்த ரஹமத்தினுடைய மலக்கு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார், எனக்கு அங்கென்ன வேலை என்று கேட்டார். எனவே இந்த பழிவாங்கும் மனப்பான்மை, உண்மையிலேயே சில அநீதிகள் என்று நாம் நினைத்தவை மற்றவர்களுக்கு, என்ன கொடுமைப்படுத்திட்டான், என்ன அநியாயம் பண்ணிட்டான், என்ன மற்றவர்கள் முன்னால் கேவலப்படுத்தி விட்டான் என்னை குறைபடுத்தி விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களிலே சிலது நாம கற்பனை செய்து கொண்டவை, சிலது நாம தேடிக்கொண்டவை, சிலது உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட மன்னிக்கும் மனப்பான்மையை கையில் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தரக்கூடிய முதல் சன்மானம் நிம்மதி. இரண்டாவது அந்த காரியத்திற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்கிறான். மூன்றாவது அல்லாஹு தாலா தான் மன்னிப்பதாக, அல்லாஹுவின் புறத்திலிருந்து சன்மானமாக இவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்களிக்கிறார். பெருமக்களே, தனி மனித வாழ்விலே அவருடைய நிம்மதியை குலைப்பதற்கான எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான பல வழிகளை இஸ்லாம் நமக்கு தெளிவு சொல்லி காண்பிக்கிறது. அதிலே பிரதானமான வழிகளிலே ஒன்று பழி வாங்கும் மனப்பான்மையை விட்டு பரிசுத்த நிலையிலே நம்மை ஆக்கிக் கொள்வது. அதனாலே நமக்கு பிரச்சனை பண்ணுகிறார், அந்த பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்குவதற்காக தப்பிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒருவர் கெடுதல் செய்கிறார், அந்த கெடுதலில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இவரிடத்தில் சென்று முறையிட வேண்டும் என்றால் முறையிடுங்கள், பிரச்சனை இல்லை. அல்லது இதை இந்த கேஸ் போட்டுதான் சமாளிக்க வேண்டும், முயற்சி செய்யுங்கள், தப்பில்லை. ஆனால் பழிவாங்கும் மனப்பான்மை கூடாது. இப்படி செய்து விட்டாயா, பார் என்ன செய்கிறேன் பார். இது அல்லாஹ்விடத்திலே சவால் விடுவதற்கு சமானம் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய நிம்மதியை இழக்க செய்யக்கூடிய காரியம் என்று குர்ஆன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. தனி மனித வாழ்க்கையிலே நிம்மதியை அது எந்தெந்த வழிகளிலெல்லாம் தேடலாம் என்று குர்ஆன் ஷரீப் சொல்லக்கூடிய வழிகளிலே இதற்கு கிட்டத்தட்ட ஏராளமான ஆயத்துகளை பெருமக்கள் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். முதலாவது நமது நிம்மதிக்கான வழி மற்றவர்கள் நமக்கு செய்த அநீதியின் காரணத்தினால், துன்பத்தின் காரணத்தினால், நம்மை கேவலப்படுத்தியதன் காரணத்தினால், நாலு பேருக்கு முன்னிலையிலே நம்மை இழிவுபடுத்திய காரணத்தினாலே பெருமக்களை அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் முதலாவது காரியம் நமது நிம்மதி தொலைந்துவிடும் என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறார். அதே போல வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் பார்க்கிறோம் நாம். ரயின் முன்னால் பாய்ந்து ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். ஒவ்வொரு நாள் பேப்பரை பார்த்தாலும் தற்கொலை இல்லாத பேப்பரே இல்லை. உலகத்திலே 8 நிமிடத்திற்கு ஒரு தற்கொலை நடந்து கொண்டே இருக்கிறதாம். 8 நிமிஷத்துக்கு ஒரு தற்கொலை. ஏனென்றால் பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை எப்படி அணுகுவது, அதை எப்படி செய்து கொள்வது என்பதை தெரியாத இந்த மனம் பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்கு மரணம் தான் தனக்கு முடிவு என்பதை போல அதை ஆக்கிக் கொள்கிறது. பெருமக்களே, மார்க்கத்தை தெரியாதவர்கள், அறிவின் வழியாக அதை அணுகுவதற்கு தெரியாதவர்கள், இந்த உலகத்திலே தெளிவு சொல்லி தந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியை புரியாதவர்கள், அதன் விளைவாக வரக்கூடிய பிரச்சனைகளை பெருமக்களை எப்படி நாம் அணுக வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு தெளிவு சொல்லி காண்பிக்கிறது. பிரச்சனைகள் ஒவ்வொன்றிற்கும் தெளிவான வழியை இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது. பிரச்சனைகளும் சரி, வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களும் சரி, சிலது நாம தேடிக்கொண்டவைகள் குர்ஆன் சொல்கிறது. சில துன்பங்கள் உங்களுடைய கைகளினால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவை, அது உங்களாலேயே உண்டாக்கி கொண்டவை என்று குர்ஆன் சொல்கிறது. சிலது அல்லாஹு தஆலா சோதனையாக உங்களுக்கு தந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? முதலாவது வழி நிதானமாக அறிவின் வழியாக அதை யோசித்து சரி காண்பதற்கான வழி வேண்டும், நிதானம் வேண்டும். முதலாவது பிரச்சனை எதிர்கொள்வதற்கு முதலாவது நிதானம் தேவை. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்டு. கௌசல் ஆதம் ஹதரத் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய சோதனை 3 விதமானது. முதலாவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அதாபாக கொடுப்பான். இன்னொன்று அல்லாஹு தாலா அவனுடைய ஈமானை உயர்த்துவதற்காக ஒரு இபுத்திலா அப்படி ஒரு சோதனையை கொடுப்பான். இன்னொன்று அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. உதாரணமாக ஒரு பசி, ஒரு ஆளுடைய வாழ்க்கையில வறுமை இருக்கிறது. இந்த வறுமை 3 நிலைகளிலே இருக்கும். சில பேருக்கு அந்த வறுமையின் காரணத்தினால் அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையில் தர்ஜாவை உயர்த்துவான். எப்படி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆனதுன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா, நான் ஒரு சோபனத்தை சொல்வதற்கு உன்னிடத்தில் வந்தேன். அல்லாஹு தாலா இன்றுதான் உன்னை இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் ஆக்கினான். மரியம் இஸ்லாமுடைய அந்தஸ்திற்கு அல்லாஹ் உன்னை ஒப்பாக்கினான்னு சொன்னான். அதை சொல்ல நான் வந்தேன்னு சொன்னான். வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட வந்த அந்த சோதனைகளை முதலாவது அவர்கள் நிதானமாக, நிம்மதியாக, அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு அவர்கள் பிரச்சனை செய்யாமல் அமைதிப்படுத்தினார்கள். ஒரு காரியத்தை அணுகக்கூடிய தன்மையை பொறுத்து அது நம்முடைய தரஜாத்துகளின் உயர்வுக்காக இருக்கும், அல்லது நம்முடைய ஈமானின் உயர்வுக்காக இருக்கும், சோதனைக்காக இருக்கும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அதாபாக இருக்கும். எப்படி வித்தியாசம் தெரிகிறதுன்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். ஓசுலாலம் கிட்ட கேட்டாங்க, இந்த மூணுக்கு எப்படி வித்தியாசம் தெரிகிறது? ஓசுலாலம் சொன்னார்கள், ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை வந்த உடனே துடித்துக் கொண்டிருக்கிறாய், பதறிக் கொண்டிருக்கிறாய், என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மனசுல ரொம்ப வேதனையை தந்துச்சுன்னா இதை முதல்ல நினைச்சுக்க, இது அல்லாஹ்வுடைய அதாபு விளங்கிக்கன்னு சொன்னாங்க. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓமன் நாஹிரல்ல அன் திக்ரி ஃபைன லஹு மைஷத்தன் தா, யார் என்னுடைய நினைவை விட்டு அவர்கள் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்வை அதாபை கொடுப்பேன் சொல்றான். எனவே வாழ்க்கையில பிரச்சனையை எதிர்கொண்ட விதத்திலே நீ நிம்மதி இல்லாமல்லாகி அதிலே உன்னை தொலைத்து விட்டால் அது உனக்கு அதாபுன்னு சொல்றான். பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் என்னுடைய ரப்பு எனக்கு சோதனைக்காக தந்தது, இதிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ ரஹ்மானை அப்படி நடந்து கொள்வதற்கான வழியை நீ கற்றுத்தா, இந்த துஆவின் வழியாக, அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையின் வழியாக அதை இலகுவான முறையிலே ஆக்கிக் கொள்வதற்கான முயற்சிக்கிறார் என்று சொன்னால், இது இவனுடைய ஈமானுடைய உயர்வுக்கான ஒரு சோதனை. குர்ஆன் ஷரீப் பலவிதமான செய்திகளை உதாரணங்களை இதற்கு சொல்லி காண்பிக்கும். சில பிரச்சனைகள் இருக்கிறது, அல்லாஹு தஆலா அதை கொடுத்ததே அவரை அந்தஸ்து உயர்த்துவதற்காக. வரலாற்றை நாயகமே இந்த உம்மத்திற்கு சொல்லுங்க, சோதனைகள் வந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு சோதனை வந்திருக்கிறது, ஆனால் நீ கிருபையாளன் சொன்னாங்க, எனக்கு சோதனையை தந்த நீ கிருபையாளன், ஏனென்றால் இந்த சோதனையின் வழியாக என் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்பதை நான் விளங்குகிறேன் சொன்னாங்க. அதனால வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான சிக்கல்கள், சோதனைகள், வரக்கூடிய நெருக்கடிகளை அணுகக்கூடிய விதம் எப்படி? பெருமக்களே, வாழ்வு என்பதை இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். யாராவது துன்யாவில் ஒரு ஆளை சொல்லுங்க, இவர் வாழ்க்கையில் வெறும் இன்பத்தை மாத்திரம் தான் அனுபவிக்கிறார், துன்பமே இல்லைன்னா, அப்படி ஒரு மனிதரை அல்லாஹ் உலகத்தில் பிறக்க செய்யவில்லை. அப்படி ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று ரப்பு கருதி இருந்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். பெருமக்களே, வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள், என்னென்ன சிரமங்கள், எல்லாவற்றையும் அவர்கள் பட்டார்கள். அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அந்த பிரச்சனைகளை அணுகிய விதம் இருக்கிறதே, அவர்கள் அணுகிய விதம் இருக்கிறதே, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இலகுவாக அணுகினார்கள், இலகுவாக அணுகினார்கள், மிருதுவாக அணுகினார்கள். அந்த வாழ்க்கையிலே அதை தாங்கள் நிதானமாக அணுகினார்கள். தங்களுக்கு அநீதி இழைத்த அத்தனை பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்களே. இக்ரிமத் இப்னு அபு ஜஹில், வஹ்ஷி இப்னு ஹர்ப், ஒவ்வொருவருடைய அந்த மன்னிப்பின் விளைவு என்ன ஆனது? சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உபகாரத்தை எல்லாமே ஏற்படுத்தி தந்தது. எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகள் ஆனாலும் சரி, சிலது நாமாக தேடிக்கொண்ட பிரச்சனைகள், நாமாக தேடிக்கொண்ட சோதனைகள், சிலது அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகளை அணுகக்கூடிய விதம் என்பது, முதலாவது அமைதியான கல்புடனே அந்த காரியத்தை அணுக வேண்டும். அத்தோடு இறை நம்பிக்கையை கொண்டு, அல்லாஹின் மீது முழுமையான தவக்குலை கொண்டு, ரப்பின் மீது முழுமையான தவக்குலை கொண்டு, இன்னைக்கு பிரச்சனையை அணுகிற விதம் சமூகத்தில் எப்படி இருக்குது என்று பார்த்தால் அது ஒரு பெரிய தலைப்பு, அதை தனியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பெருமக்களே. அதனாலே உலகத்தில் இன்று வாழ்க்கையிலே நிம்மதியை மனித சமூகம் இழந்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லித்தந்த அந்த வழிமுறையை விட்டதன் காரணத்தினால் தான். தனி மனிதனானாலும் சரி, சமூகமானாலும் சரி, ஒரு நாடானாலும் சரி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையானாலும் சரி, அதிலே நிம்மதி அவருக்கு வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த அணுகுமுறையை, அந்த பாடத்தை, அந்த நிலையை அவர் தன்னுடைய வாழ்விலே எடுத்து பார்த்தார் என்றால், எல்லா விதமான சிக்கல்கள், எந்த சிக்கல்களாக இருந்தாலும் தான் நிம்மதியை பெற்றுவிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். அல்லாஹு தஆலா நமக்கு விளங்கும் ஆற்றலை தந்தருள்வானாக. வாழ்வின் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நமக்கு நிம்மதியை தந்தருள்வானாக. மற்றவர்களின் மீது பழி வாங்கக்கூடிய அந்த இழி நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. மற்றவர்களை மன்னித்து அதன் வழியாக நாம் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கும், நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் பேரருள் புரிவானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. அவனுடைய மேலான பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவாக்கி தந்தருள்வானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.